Crime Stories with Karthik. சோஷியல் மீடியாங்கிறது உங்களுடைய நெட்வொர்க் எவ்வளவு பவர்ஃபுல்லோ அந்த அளவுக்கு நீங்க சொல்ற கருத்துக்களும் விரைந்து வெளியே போய் சேரும் அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம எல்லாருக்குமே புரிய வச்சிருக்கு. தன்னுடைய நெட்வொர்க்கை வலிமைப்படுத்துறதுங்கிறது தான் முக்கியமான பணி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க சோஷியல் மீடியா ஸ்டார்ஸாகவும் ஐகான்ஸாகவும் மாறியிருக்காங்க. ஆனால் அதே சோஷியல் மீடியா தான் அன்னைக்கு காலையில் இன்ஸ்பெக்டர் ரத்னத்தினுடைய தூக்கத்தை கெடுத்துச்சு. நைட் டியூட்டியை முடிச்சுட்டு கண்ணசந்து தூங்கிட்டு இருந்த ரத்னகுமார் மெதுவாக கண்ணை திறந்து தலையணைக்கு அடியில் இருந்த அந்த ஃபோனை கையில் எடுக்கிறாரு. வந்திருந்த மூணு மெசேஜும் ஸ்டேஷனுடைய எஸ்ஐ கணேச பாண்டியன் கிட்ட இருந்து. கணேச பாண்டியன் முதல்ல ஒரு நியூஸ் லிங்க் ஷேர் பண்ணியிருந்தாரு, ரெண்டாவதா ஒரு போட்டோ, மூணாவதா இருந்தது ஒரு வாய்ஸ் நோட்.
சார், நம்ம ஸ்டேஷன்ல இந்த பயணக்காரன் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க, அவங்க வாட்ஸ்அப்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு சார். ட்விட்டர்ல யாரோ ஒரு செலிபிரிட்டி அதை ஷேர் பண்ணிருக்காங்க, அதான் உங்ககிட்ட சொல்லிடலான்னு.
மெதுவா கண்ணை திறந்து அந்த லிங்க் என்னங்கிறத பாக்குறாரு ரத்னகுமார். 24 வயதான ஒரு இளைஞனை 4 நாட்களாக காணவில்லை அப்படின்னு அவருடைய நண்பர்கள் சோசியல் மீடியால ஒரு ரெக்வஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த பையனுடைய போட்டோ, காணாம போன அன்னைக்கு அந்த பையன் போட்டிருந்த ட்ரெஸ், அவனுடைய பைக் நம்பர், அவனுடைய பைக் மேக் அண்ட் மாடல், இது எல்லாத்தையும் போட்டு கடைசியா அவங்க எழுதியிருந்த லைன் அதுதான் இன்ஸ்பெக்டரினுடைய கவனத்தை ஈர்த்தது. காவல்துறை கிட்ட புகார் அளிச்சு 3 நாட்கள் ஆகியும் இன்னும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பல நேரங்களில் மக்கள் எதிர்பார்க்குற மாதிரியான விரைவான முடிவுங்கிறது காவல்துறையால் மட்டும் இல்லை, சட்டத்தாலேயோ ஏன் சோசியல் மீடியாவாலேயோ கூட கொடுக்க முடியாதுங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சுது. ஆனால் இதை புரியாதவங்க மேலிருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சா இந்த டேயினுடைய ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தியாகுன்றதுனால மெதுவா எழுந்து தன்னுடைய செல்போன்ல எண்களை ஒற்ற ஆரம்பிக்கிறாரு.
கணேசன், அந்த போஸ்ட்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி யாருன்னு விசாரிங்க, அந்த ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் ஸ்டேஷன்ல இருப்பேன்.
அடுத்த ஒரு மணி நேரத்துல இன்ஸ்பெக்டர் ரத்னகுமாரின் பைக் ஸ்டேஷன் வாசல்ல இருந்தது. ரத்னகுமார் கையில அந்த ஃபைல் இருந்தது. அந்த ஃபைலில் இருந்த தகவல்கள் இதுதான். காணாமல் போன இளைஞரின் பெயர் முருகன், வயசு 24, ஒரு கம்பெனியில் டேட்டா ஆபரேட்டராக ஒர்க் பண்ணுறாரு. மாதம் 9000 ரூபாய் சம்பாதிக்கிற அவரின் குடும்பத்தில் அவரை தவிர 3 பேர், அவரின் தங்கை, அப்பா, அம்மா. அப்பாவினுடைய பென்ஷனும் முருகனுடைய சம்பாத்தியமும் தான் குடும்பத்தின் மாத வருமானமே. தங்கை கல்லூரி படிப்பை முடிக்க போகிறாங்க. அவங்க முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணுங்கிறத பத்தி முருகனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்ததா குடும்பத்தினர் சொல்றாங்க. விசாரிச்ச வரைக்கும் முருகன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது, வீட்டின் தரப்பிலிருந்தும் ஆபீஸ் தரப்பிலிருந்தும். முருகனுடைய சோசியல் சர்க்கிள் அப்படிங்கிறதும் மிக மிக குறைவு. நண்பர்கள் அப்படின்னு அவர் ஆபீஸ்ல சொல்றது 3 பேர். அந்த 3 பேரோடையும் தான் லஞ்ச் உட்காந்து சாப்பிடுறாரு. அதனாலதான் அவர்கள் நண்பர்களா இருக்காங்கன்னு அவருடைய ஆபீஸ் தரப்புல இருந்து தெரியப்படுத்துறாங்க. அவரோட பள்ளியில் படித்த நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள்னு ஒரு லிஸ்ட் எடுத்த போதும் ரெகுலரா எல்லாரோடையும் டச்ல இருந்தாலும் யாரோடையும் ரொம்ப நெருக்கமா பழகுனதில்ல, நிறைய பேசுனதில்லைன்னு அவருடைய நண்பர்கள் சொல்றாங்க. தன்னுடைய மாத வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அதன் மூலமா ஒரு பைக்கை வாங்கியிருக்கிறாரு. எந்த இஎம்ஐயோ, லோனோ, கடனோ கிடையாது. குடிப்பழக்கம் ஏதாவது இருக்கா, அதன் மூலமா ஏதாவது வந்த தகராறுல வீட்டை விட்டு காணாம போயிருப்பாரான்ற ஆங்கிள் கூட தன்னுடைய விசாரணையை நகர்த்திட்டாரு இன்ஸ்பெக்டர். குடிப்பழக்கமோ போதைப் பொருள் பழக்கமோ இல்ல, ஒருவேளை காதல் பிரச்சனைகளா இருக்குங்கிற தரப்புல விசாரிக்கும் போதும் அதற்கான எந்த அடையாளங்களும் தடயமும் அல்லது காதல் இருந்ததை உறுதிப்படுத்துவதற்கான விஷயங்களும் இன்ஸ்பெக்டர் எதிரில் இல்லை.
இவன் ஏன் காணாம போகிறான்
சார்? அந்த பையனுடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண டைம்ல அவன் வீட்டுக்கு போற ரூட்ல ஒரு ரோடு டைவர்ஷன் இருந்ததா சொல்றாங்க. வழக்கமா போற ரூட்ல இருந்து வேற ரூட் எடுத்திருக்காரு, அதுல அவர் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அந்த டைம்ல அங்க ஒரு டிராபிக் ஜாம் இருந்ததா வேற சொல்றாங்க சார். நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி ருட்டீன்ல இருந்து மாறி நடந்திருக்கிறது இது மட்டும்தான் சார்.
இன்ஸ்பெக்டருக்கு ஏராளமான கேள்விகள் மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுது. எப்பயுமே ஒரு கிரைம்ல வழக்கமான ஒரு டேலிருந்து ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆனாலும் அதற்கும் நடந்த சம்பவத்துக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும்ன்றது இன்ஸ்பெக்டரின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் ஏட்டு இந்த டிராபிக் டைவர்ஷன் தகவலை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. ஒருவேளை இந்த முருகன் வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல இருந்து வேற ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துல அவன் சம்மந்தப்பட்டிருந்தா அப்படிங்கிற கேள்வி இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. முருகன் வேலை பார்க்குற ஆஃபீஸை பற்றி விசாரிக்கும் போது அது ரொம்ப சின்ன ஒரு கம்பெனின்னும் அதற்கு பெரிய அளவில் போட்டியாளர்கள் இருந்து அதன் மூலமாக முருகனை காணாமல் போக வைக்கிற அளவுக்கு வலு இருக்கிறதாவோ இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கிடைக்கல. ஒருவேளை இந்த டிராஃபிக் டைவர்ஷன் தற்செயலாக நடந்ததா அல்லது முருகன் தன் விருப்பப்பட்டு காணாமல் போயிருக்காரா, இது இரண்டுமே இல்லாமல் டிராஃபிக் டைவர்ஷனுக்கும் முருகன் காணாமல் போனதுக்கும் தொடர்பு இருக்குதா? இந்த கேள்விகளோட இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் சைபர் டீம் கிட்ட இருந்து அந்த அழைப்பு வந்தது இன்ஸ்பெக்டருக்கு.
சார் வணக்கம் சார், பாலச்சந்திரன் பேசுறேன் சார், சைபர் டீம்ல இருந்து. நீங்க முருகன் அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் சொன்னீங்களா சார், அவரோட செல்போன் சிக்னல் வந்திருக்கு, அந்த லொகேஷன் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், பேட்ரோல் அங்க போயிட்டு இருக்காங்க, அவங்க நம்பர் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சார், நீங்க வேணா கால் பண்ணிக்கலாம் சார்.
இன்ஸ்பெக்டர் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்த க்ளூ இப்ப அவர் கைக்கு வந்துருச்சுன்னு இன்ஸ்பெக்டருக்கு தோணுச்சு. ஆனா உண்மையிலேயே முருகனுக்கு வேற யாராலையாவது ஆபத்தா அல்லது தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பெயர்ல முருகன் காணாம போயிருக்காரா, இல்ல இவங்க யாருமே எதிர்பார்க்காத வேறொரு விஷயம் இதுக்குள்ள இருக்கா? தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க க்ரைம் ஸ்டோரிஸ் வித் கார்த்திக்.